வணக்கம் குமார்.
வணக்கம்
குமார், இன்றைய தினம் மெல்பர்னில் உள்ள பிராட் மெடோஸ் மஜிஸ்ட்ரேட்ஸ் நீதிமன்றின் முன்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு கவனஈர்ப்பு நிகழ்வை நடத்தியிருந்தீர்கள் இல்லையா? இதை எதற்காக நடத்தினீர்கள் என்று முதலில் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
ஆம், கட்டாயமாக. 2015 பிப்ரவரி அன்று ஒரு இலங்கையைச் சேர்ந்த தமிழ் அகதி ஒருவர் நாட்டுக்கு பலாத்காரமாக திருப்பி அனுப்பப்படும் முதல் கட்டமாக மெல்பர்ன்ல இருந்து டாவினுக்கு அகற்றப்பட இருந்தாரு. இதை அறிஞ்சு கொண்ட மெல்பர்னில் வசிக்கும் அகதிகள் ஆர்வலரான ஜஸ்மின் கில்ரோ அவர்கள், அவர் அந்த ஈழத்து அகதி செல்லவிருந்த கண்டாஸ் பிளைட்ல ஒரு டிக்கெட்டை வாங்கி உள் சென்றிருந்து விமானம் புறப்படும் போது இருக்கையில் அமராமல் தனது எதிர்ப்பை வெளிக்காட்டி இருந்தார். இதைத் தொடர்ந்து அங்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு அவரும் வெளியேற்றப்பட்டு அந்த தமிழ் அகதியும் பயணமானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இதையொட்டி இந்த அரசாங்கமானது ஜஸ்மின் கில்ரோ மேல சிவில் விமான போக்குவரத்து சட்டத்தின் கீழ ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கின் இரண்டாவது கட்டமாக இன்று பிரோட்ஸ் மெடோஸில் உள்ள அமைந்துள்ள மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அந்த வழக்கானது இன்று 10 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்காகவே நாங்கள் அனைவரும் தமிழ் அகதிகள் ஆதரவாளர்களை மற்றது அகதி ஆதரவாளர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு நடைப்பயணத்தை அவருடன் மேற்கொண்டு அவருக்கு உளவியல் ரீதியான ஆதரவை வழங்கினோம்.
சரி, அப்படி என்றால் இன்றைய நீதிமன்ற அமர்வில் என்னென்ன நடந்தது என்று குறிப்பிடுங்கள்.
முதல் கட்டமாக இவர் மீது எதிர்த்தரப்பினரால் இவர் மீது மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதாவது இருக்கையில் அமர்வதற்கு மறுத்ததாகவும், விமான பயணிகளுக்கு இடையூறு, விமானத்தில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் இவர் மேல் வழக்கு போடப்பட்டிருந்தது. அதையொட்டி எதிர்த்தரப்பினரால் சாட்சியங்கள் அழைக்கப்பட்டு அவர்களுடைய சாட்சியை பதிவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஜஸ்மின் கில்ரோ அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் விசாரணைக்கு. அவர் தனது குடும்ப பின்புலம் மற்றும் இவர் சமூக அபிவிருத்தி சம்பந்தமாகவும் படித்துக் கொண்டிருப்பதும், மேலும் இவர் இங்கே மெல்பர்னில் அமைந்துள்ள மைட்டா கேம்ப் மைட்டா முகாமுக்கு தமிழ் அகதிகளை பார்வையிட சென்ற போது ஏற்பட்ட அனுபவங்களாலும், இவர் இலங்கை தமிழ் அகதிக மேல் அனுதாபமும், அவர் உண்மை நிலையும் புரிந்து கொண்டு ஏன் தான் தமிழ் அகதிகளுடன் நெருங்கி வேலை செய்வதற்கான காரணம் என்ன, எந்த வகையில் அவருடன் ஒட்டியுறவாட வேண்டி வந்த சூழ்நிலை, அதே நேரம் இந்த வழக்கின் பின்னணி, தான் ஏன் இதை மேற்கொள்ள எத்தனித்தார் என்பதை பற்றி சுமார் ஒரு 15 நிமிடங்களுக்கு மேல் விளங்கப்படுத்தியிருந்தார். இதையொற்றி அவர் சார்பாக அரண் மயில் வாகனம் மற்றும் அந்த காண்டாஸ் விமானத்தில் பயணம் செய்யவிருந்த போல் என்பவர்களது சாட்சியங்களும் ஜஸ்மின் சார்பாக பதிவாகப்பட்டிருந்தது.
நீதிமன்றினுள் நடந்த வாத பிரதிவாதங்களின் பின்னர் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு விட்டதா, என்ன குறிப்பிட்டார்கள்?
சரியாக, இந்த வழக்கானது 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஜஸ்டின் வாதங்களின் பின்னர் 1 மணி பிற்பகல், 1 மணியிலிருந்து 2 மணி மற்றும் மதிய நேர உணவு விடுமுறை வழங்கப்பட்டு திரும்ப 2:00 to 2:30 மற்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. எல்லாருடைய வாத பிரதிவாதங்களை கேட்ட பின்பு நீதிபதி அவர்கள் ஜஸ்மின் செய்த தவறு என்று சுட்டிக்காட்டியதுடன், அவர் ஏற்படுத்திய காலதாமதத்தின் நஷ்ட ஈடாக குவாண்டாஸ் விமான கம்பெனிக்கு $3,500 அபராதமாக கட்டும் பட்சத்தில், அதாவது அந்த அவர் ஏற்படுத்திய தாமதத்தினால் ஏற்பட்ட அந்த விரயன் காரணமாக $3,500 செலுத்தும் பட்சத்தில் அவர் எந்தவித குற்றச்சாட்டுகளிலும் இருந்தும் விடுபடுவார் என்பதை நீதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். இறுதி தீர்ப்பு இன்னும் வழங்கப்படவில்லை. இறுதி தீர்ப்புக்கு எதிர்வரும் 11 May இறுதி தீர்ப்பு நாளாக குறிக்கப்பட்டிருக்கிறது. மிக கூடியபட்சமாக 2 வருட சிறை தண்டனைகள் கிடைக்கப்படலாம் என்று கணிக்கப்பட்டிருந்தது. இருந்தும் நாங்க அத எந்த வகையிலையும் நாங்க எதிர்பார்த்திருக்கல, அப்படி ஒன்று நடக்காது என்று நாங்க நன்கு அறிந்திருந்தோம். ஏனென்றால் போராடிய விதம் வந்து அப்படியானது, அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அவ போராடியது, அதை நீதிபதி அவர்களும் சுட்டிக்காட்டியிருந்தது என்பது மேலும் குறிப்பிடத்தக்கது. இத தமிழர்களாகிய நாங்க ஒரு வெற்றியா தான் பார்க்கணும் என்று கருதுறேன். எங்களுக்கு இதன் மூலமாக எங்களோட பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து நினைத்து நாங்களும் எண்ணிக்கொள்கிறோம்.
சரி, அப்படி என்றால் அகதிகள் செயற்பாட்டாளர்களாக உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக அமைய இருக்கின்றது?
ஜஸ்மினுடைய தீர்ப்பை ஒட்டி அவ ஒரு முழு நேர ஒரு மாணவியாக உள்ள பட்சத்தால் அவளுக்கு அந்த பணம் தன்னால் அவளால் கட்ட முடியாது என்பது ஒரு வெளிப்பட உண்மை. அதனால தமிழர்களாகிய நாங்களும் மற்றும் ஆதரவாளர்களும் பணச்சேகரிப்பில் ஈடுபட்டு அதை கட்டி முடிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் உள்ளோம். அதே நேரம் அகதிகள் செயற்பாட்டாளராக நாங்கள் இது என்னை போல் நிறைய அகதி செயற்பாட்டாளர்கள் உள்ளார்கள். எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு சட்ட வரைவு, அதாவது ஒரு சட்ட வரைவை கொண்டு வருவதற்கு எத்தனைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது பலவந்தமாக ஈழத்தமிழர்கள் திருப்பி அனுப்பப்படுவதை தடுக்கும் முகமாக. ஏனென்று சொன்னா இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து தங்களிடம் உள்ள தற்போதைய இலங்கை அரசாங்கத்திடமால் வழங்கப்பட்ட ஒரு அறிக்கையை வைத்துக் கொண்டே இந்த முடிவுக்கு வராங்க. இப்போதைக்கு இலங்கையில் எந்த வித தமிழர்களுக்கு எந்த வித பிரச்சனை இல்லை, அவங்க திரும்ப போகலாம், நிம்மதியா வாழலாம் என்று. ஆனா இப்ப பார்க்கும் பொழுது மிகவும் வெளிவரப்பட்ட ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மற்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அவர்களது அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருப்பது என்னவென்றால், இன்னும் அங்க தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சமூகமான நிலைமை இன்னும் காணப்படவில்லை என்பதற்காக நிறைய உதாரணங்கள் மூலம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான அறிக்கைகள் கொண்டு போய் அதெல்லாம் இது சேகரித்து தற்போதைய ஆஸ்திரேலியா கவர்மெண்டிலும் சேர்த்து இது சார்பாக ஒரு முடிவு எடுக்கும் முகமாக எங்களது ஒரு குழு ஏற்பாட்டில் இறங்கியுள்ளது. இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் தெரிய விரும்புவோர் மெல்பர்னில் உள்ள தமிழ் ரெஃப்யூஜி கவுன்சிலை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளும் தொடர்பு இலக்கம் 0479106356. மீண்டும் ஒரு விவரம் அந்த தொலைபேசி இலக்கத்தை சொல்கிறேன், 0479106356.
மிக்க நன்றி குமார், அங்கிருந்து நமக்காக இந்த தகவல்களை வழங்கியதற்கு வணக்கம்.
நன்றி ரேணுகா.